குணங்கள் எவை தெரியுமா? ஆமா, சத்துவம், ராஜசம், தாமசம். தமிழில சத்துவ ரஜஸ் தமஸ் என்பார்கள். இந்த முக்குணங்கள், கவனிக்க வேண்டும், முக்குணங்கள் மாயையினுடைய குணங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற குணங்கள், மாயையினுடைய குணங்கள். அந்த 36 தத்துவங்கள் தோன்றுகிற முறையை அறிந்திருப்பீர்கள், அதிலே வருகிறது. சத்துவம் என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், சத்துவ குணம் அமைதி, மென்மை, அறிவு, ஒளி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். சாந்தம், அறிவு, அறிவு, மென்மை இவையெல்லாம் சத்துவ குணத்தினாலே உண்டாகின்றவை. எனவே மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எல்லாவற்றிலும் இந்த சத்துவ குணம் அமைந்திருக்கிறது, இந்த முக்குணங்களும் அமைந்திருக்கும். மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எவை? தனு, கரண, புவன, போகந்தான். எனவே நம்முடைய உடம்பிலே இந்த முக்குணங்களும் கலந்திருக்கின்றன. நம்முடைய ஐம்பொறிகளிலே இந்த முக்குணங்கள் கலந்திருக்கின்றன. நம்முடைய மனத்திலே முக்குணங்கள் இருக்கின்றன. நம்முடைய புத்தியிலே முக்குணங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலே முக்குணங்கள், நுகர்ச்சி பொருள்களிலே முக்குணங்கள். எனவே சுருக்கமாக சொன்னால் உலகமே முக்குண மயம் என்று சொல்லிவிடலாம். எல்லா பொருள்களிலும் இந்த முக்குணங்களும் விரவி இருக்கின்றன. எனவே இது உயிரினுடைய குணங்கள் அல்ல, உயிரினுடைய குணங்கள் அல்ல, மாயையினுடைய குணங்கள். ஆனால் இந்த குணங்களை நாம் அடைகிறோம். இவை நம்முடைய குணங்கள் அல்ல, ஆனாலும் அவற்றை நாம் அடைகிறோம். ஏனென்றால் நாம் இப்போது எதை சார்ந்திருக்கிறோம்? உடம்பை சார்ந்து உடம்பாகவே இருக்கிறோம் அல்லவா? உடம்பின் தன்மையையே நாம் பெற்றிருக்கிறோம். எனவே உடம்பினுடைய தன்மைகளாகிய இந்த முக்குணங்களையும் நம்முடைய குணங்களாக கொண்டிருக்கிறோம். உடம்பினுடைய குணங்களாகிய இந்த மூன்றையும் நம்முடைய குணங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். இது நமக்கு இயற்கையான குணங்கள் அல்ல, செயற்கையாக நம்மிடத்திலே வந்து பொருந்தி இருக்கின்றன. எனவே யாருடைய உடம்பிலே சத்துவ குணம் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்ல அமைதி உடையவர்களாக, நற்பண்பு உடையவர்களாக, சான்றாண்மை மிக்கவர்களாக, அறிவாளிகளாக இருப்பார்கள். அறிவாளிகளாக சொன்ன கருத்து உடனே அவர்களுக்கு நன்றாக விளங்கும். எனவே புத்தி கூர்மை அவர்களுக்கு, சத்துவ குணம் இருந்தால்தான் உடம்பில் இருக்க வேண்டும். உடம்பு நம் கையிலே இருக்கிறது, உடம்பு கிடைப்பது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைக்கு ஏற்றபடி யாருடைய உடம்பு எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே சத்துவ குணம் உடைய உடம்பு உடையவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு தான் ஞானத்திலே நாட்டம் உண்டாகும். ஞான நாட்டம் அவர்களுக்கு தான் வரும். ஆக உங்களுக்கெல்லாம் அந்த வந்திருக்கிறது என்றால், ஆமா, நீங்க செய்த புண்ணியம் தான், வேற என்ன. அதே போல ஒளி, இப்ப கண்ணாடி இருக்கிறது பள பள என்று, காரணம் அதுல சத்துவ குணம் அமைந்திருக்கு. இந்த மேலே ஒட்டி இருக்கிறார்களே ஒளி உடைய பொருள், அதெல்லாம் அந்த ஒளித்தன்மை இருந்தால் அது சத்துவ குணம் உடையது என்று பொருள். மென்மை, மலர், மலர், மென்மையான மலர், அதுல சத்துவ குணம் நிறைந்திருக்கிறது. எனவே உலகத்து பொருள் எல்லாவற்றிலுமே இந்த குணங்கள் இருக்கின்றன. அதே போல அடுத்தது ராஜச குணம், ரஜோகுணம். அதனுடைய இயல்பு என்ன என்றால் ஊக்கம். எந்த செயலையும் ஒரு முனைப்போடு இறங்கி செய்வார்கள், முன்வந்து துணிவோடு செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடம்புல இந்த ராஜச குணம் நிறைய இருக்கிறது, ஊக்கம். அதே போல மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம், அதுவும் ராஜச குணத்தாலே வருவது. வேகம் வேகம். இப்ப ஆற்றிலே வெள்ளம் வேகமாக ஓடுகிறது என்றால் அந்த வெள்ளத்துல ராஜசகுணம் இருக்கிறது. புயல் காற்று சுழன்று அடிக்கிறது, புயலிலே ராஜசகுணம் இருக்கிறது. நெருப்பு பற்றி எரிகிறது என்றால் அது ராஜசகுணம். இப்படி நாம் எல்லா பொருளிலையும் பார்க்கலாம். எனவே சத்துவகுணத்தோடு ராஜசகுணமும் வேண்டியிருக்கிறது இல்லையா? ராஜசகுணமும் வேண்டியிருக்கிறது, ஊக்கம் வேண்டுமே. அடுத்து மூன்றாவது குணம் தாமசம், தமோ குணம். அது என்ன தமோ குணம்? தூக்கம்தான், வேற என்ன? ஆமா, மடி, சோம்பல், துயில், இதுக்கெல்லாம் காரணம் தாமசம். அந்த இச்சை, காம இச்சைக்கு காரணம் இந்த தாமச குணம். இச்சை, உலக இச்சை அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். இருள், இருள் என்ற பொருளிலே இந்த தாமச குணம் மிகுந்திருக்கிறது. இருள், இருட்டுல இந்த தாமச குணம் இருக்கு. கல், பாறங்கள் இருக்கிறதே கல்லிலே தாமச குணம் இருக்கிறது, பாறை. இப்படி இந்த மூன்று குணங்களும் கலந்துதான் இருக்கும் எல்லா பொருளிலையும், ஒன்று மட்டும் இருக்காது. இந்த மூன்று குணங்களும் எல்லா பொருளிலும் இருக்கிறது, மாறி மாறி இது ஒன்று ஒவ்வொன்று மேம்படும், மாறி மாறி. எல்லா காலத்திலும் ஒரே குணம் தான் மேலோங்கி இருக்கும் என்று இல்லை. ஒரு நேரத்துல ஒரு குணம், இன்னொரு நேரத்துல இன்னொரு குணம், இப்படி இந்த முக்குணங்களும் மாறி மாறி அமையும். அதற்கு ஏற்ப நம்முடைய குணங்களும் மாறுகின்றன. ரொம்ப அமைதி குணம் உடையவர்களும் சில சமயம் கோபப்படுகிறார்களே, அந்த சமயத்தில் அவர்களுக்கு ராஜச குணம் வந்து விடுகிறது. அதே இந்த முக்குணங்களையும் உடையவர்கள் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் நம்மை போலவே. அதுல யாருக்கு எந்த குணம் அதிகம் என்றால் பிரம்மதேவனிடத்துல ராஜச குணம் அதிகம். பிரம்மனுக்கு ராஜச குணம், அதனாலே அவன் செய்கிற தொழில் என்னது? படைத்தல். படைப்பதற்கு அந்த ராஜச குணம் வேண்டும். பிறகு காத்தர் கடவுளாகிய திருமாலுக்கு என்ன குணம் என்றால் சத்துவ குணம். அவருக்கு சத்துவ குணம் திருமாலுக்கு. அளித்தர் கடவுள் உருத்திரனுக்கு தாமச குணம், தாமத குணம், தாமச குணம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த முக்குணங்களுக்கு மூன்று நிறங்களை சொல்லுவார்கள். சத்துவ குணத்துக்கு நிறம் வெள்ளை, வெண்மை. வெண்மைதான் சத்துவ குணத்துக்கு அடையாளம். ராஜச குணத்துக்கு அடையாளம் செம்மை, செந்நிறம். தாமச குணத்துக்கு அடையாளம் கருமை, கருமை, கருப்பு. அந்த முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று நிறங்கள். அதனால்தான் பிரம்மதேவன் செந்தாமரையில் இருக்கிறான், செம்மை. திருமாலுக்கு வெண்மை நிறம். திருமாலுக்கு நிறமே வெள்ளைதான். திருமாலுடைய நிறம் இயற்கையிலே வெண்மைதான். எப்போது அந்த நீல நிறத்தை அடைந்தா தெரியுமா? அவருக்கு இயல்பான நிறம் வெண்மைதான். அந்த பார்க்கடலிலே நஞ்சு உண்டான போது அந்த நஞ்சினுடைய வேகத்தினால பாவம் அவர் உடம்பு கருத்து விட்டது. அதனால்தான் அவர் நீலம் நிறம் உடையவர். ஆமா, உருத்திரனுக்கு, உருத்திரனுக்கு கருமை நிறம் என்று வைத்திருக்கோம். மேலும் இந்த அறம், பொருள், இன்பம் என்று வைத்திருக்கிறோமே, நீதி மூன்று, அதுல அறம், அறத்திற்கு கடவுள் யார் என்றால் திருமால். அறத்திற்கு திருமால், பொருளுக்கு பிரம்மதேவன், இன்பத்திற்கு உருத்திரன். அறம், பொருள், இன்பம் என்று மும்மூர்த்திகளை அந்த மூன்று புருஷார்த்தங்கள் என்பார்களே, அந்த மூன்றுக்கும் தலைவராக வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் குணமூர்த்திகள், குணங்களை உடைய குணமூர்த்திகள். சிவபெருமான் குணம் கடந்தவர், குணாதீதர், குண அதீதர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சிவபெருமானுக்கும் உருத்திரன் என்ற பெயர் உண்டு. இந்த மும்மூர்த்திகளில் ஒருவராகிய உருத்திரனுக்கும் சிவபெருமான் ஆகிய உருத்திரனுக்கும் வேறுபாடு காட்டுவதற்காக இந்த மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரனை குணிருத்திரன் என்பார்கள். மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரன், அவனுக்கு என்ன பேரு? குணிருத்திரன். ஆனால் சிவபெருமானாகிய ருத்திரனுக்கு என்ன பெயர்? மகாருத்திரன். எனவே இப்படி இந்த மூவருமே சிவபெருமானுடைய ஏவலை பெற்று ஒவ்வொரு உலகத்தை ஆட்சி புரிகிறார்கள். ஒவ்வொரு பகுதியை பிரம்மன் படைக்கிறான், ஒவ்வொரு பகுதியை திருமால் காக்கின்றார், உருத்திரன் ஒவ்வொரு பகுதியைத்தான் அளிக்கின்றான். அதை ஏகதேசம் என்பார்கள். ஏகதேசம்னா பகுதி. பாடுகிறார் இல்லையா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்கிறார் அப்பர் சுவாமிகள். எனவே மற்ற எல்லா கடவுளருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு, ஆனால் ஈறு இல்லாதவன் அழிவற்றவன் சிவபெருமான் ஒருவனே. எனவே இங்கே இந்த அந்தம் ஆதி என்ற தொடருக்கு விளக்கம் பார்க்கிற போது மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார்? இந்த திருமாலை, இந்த 3 தொழில்களிலே எது சிறந்த தொழில்? படைத்தல் தொழிலா, காத்தல் தொழிலா, அழித்தல் தொழிலா, எது சிறந்த தொழில்? இங்கே மெய்கண்டார் சொல்லுகிறார், அழித்தல் தொழில்தான், அழித்தல் தொழில்தான் மேலானது. எப்படி என்றுதான் இப்ப பார்க்க வேண்டும். இப்போ படைத்தல் கடவுள், அவருக்கு பேரே என்ன? படைத்தற் கடவுள். அவருக்கு படைத்தல் மட்டும்தான் செய்வதற்கு அதிகாரம், அதனால தான் அவருக்கு அந்த பேரு. காத்தல் கடவுளுக்கு காத்தல் என்ற ஒரு தொழில் மட்டும்தான் உரியது, அதனாலே அவர் காத்தற் கடவுள். அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்கிற போது எல்லாவற்றையும் ஒடுக்கி விடுகிறார். இந்த 2 பேரையும் சேர்த்து அப்போதுதானே அது சர்வ சங்கார காலம் என்று சொல்ல முடியும். அவர்கள் 2 பேரையும் நிறுத்தி வைத்தால் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? வேலை இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியுமா? எனவே எல்லா உலகங்களும் ஒடுங்குகிற அந்த ஊழி காலத்திலே எல்லா உயிர்களோடு இந்த திருமாலையும் பிரம்மனையும் ஒடுக்கி விடுகிறார். அதுதான் முற்றளிப்பு. அப்படி ஒடுக்கி அவர் ஒருவரே தனியாக எஞ்சி இருக்கிறார். அப்படியானால் மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் அந்த தோற்றுதல் தொழிலை செய்கிறவர் யாரு? யார் அழித்தல் தொழிலை செய்கிறார்களோ அவர்தான் மீண்டும் படைத்தல் தொழிலையும் செய்ய வேண்டும். எனவே அழித்தல் தொழிலிலே படைத்தல் தொழிலும் வந்து விடுகிறதே. இந்த 2 தொழிலை செய்கிறவர் 3வது தொழிலை செய்ய மாட்டாரா? காத்தல் தொழில் அவருக்கு என்ன பெரிய காரியமா? எனவே முத்தொழிலையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது அழித்தல் தொழில். அதனாலே அந்த சங்கார கடவுளாகிய சிவபெருமான் தான் தலைமையான கடவுள், அவர்தான் உலகத்திற்கு முதல்வர். இதுதான் மெய்கண்டார் கூறுகிற வாதம். இத்தனை கருத்தையும் 2 வார்த்தை தான், அந்தம் ஆதி, அவ்வளவுதான். அந்தமே ஆதி என்று மட்டும் சொல்லவில்லை, அடுத்த என்ன சொல்லுகிறார்? என்மனார் புலவர், நான் இப்படி சொல்லவில்லை என்று இவ்வாறு ஆராய்ந்து புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்மனார் புலவர் என்று மெய்கண்டார் முடிக்கிறார் இந்த முதல் நூற்பாவை. எனவே உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் யாரென்றால் அவர் சிவபெருமான் என்று முதலிலே பொதுவாக கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவி அவர் யார் என்று சிறப்பான முறையிலே சிவபெருமான் தான் உலகிற்கு முதற்கடவுள், அழித்தற்கடவுளே முதற்கடவுள் என்று நிறுவினார். இது முதலாவது நூற்பா. மேலும் அந்த அநேகேஸ்வரவாதிகள் என்ன சொல்லுவார்கள், தங்கள் கொள்கைக்கு ஆதரவாக ஒரு பெரிய தேரை ஒருவரா செய்கிறார்கள், பல தச்சர்கள் கூடி அந்த தேரை செய்வதைப் போல இந்த பெரிய உலகத்தை பல கடவுளர் கூடி படைத்து நடத்துகிறார்கள், ஆகவே பல கடவுளரை நாம் கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படி பார்த்தாலும் அந்த அத்தனை தச்சர்களும் தங்கள் மனம் போனபடியா வேலை செய்கிறார்கள். அவர்களிலே ஒரு தலைமை தச்சன் இருக்கிறான், அவனுடைய ஏவலை கேட்டுத்தானே செய்கிறார்கள் மற்ற அனைவரும். அதே போல சிவபெருமானுடைய ஏவலை கேட்டுத்தான் ஏனைய கடவுளர் அந்த ஒவ்வொரு பகுதி உலகத்தை படைக்கிறார்கள், காக்கிறார்கள், அழிக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் நூற்பா, அடுத்த நூற்பாவுக்கு போகலாம். இரண்டாவது நூற்பா, இரண்டாவது சூத்திரம்.